அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் அத்தியாயம் 23. பவுல் ஆலோசனை சங்கத்தினரை உற்று பார்த்து, சகோதரர்களே, இந்த நாள்வரை எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு அருகில் நின்றவர்களை பார்த்து, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார், நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாக என்னை அடிக்கச் சொல்லலாமா என்றான். அருகில் நின்றவர்கள், தேவனுடைய பிரதான ஆசாரியரை அவமதித்து பேசலாமா என்றார்கள். அதற்கு பவுல், சகோதரர்களே, இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது, உன் மக்களின் தலைவரை குற்றம் சொல்லாதே என்று எழுதியிருக்கிறதே என்றான். பின்பு அவர்களில் சதுசேயர்கள் ஒரு பகுதியும் பரிசேயர்கள் ஒரு பகுதியுமாக இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரர்களே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாக இருக்கிறேன், மரித்தவர்களுடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான். அவன் இப்படி சொன்னபோது பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாகி கூட்டம் இரண்டாக பிரிந்தது. ஏனென்றால் சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவ தூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயர்களோ அவ்விரண்டும் உண்டு என்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். இதனாலே மிகுந்த இறைச்சல் உண்டானது. பரிசேய சமயத்தாரான வேத பண்டிதர்களில் சிலர் எழுந்து, இந்த மனிதனிடத்தில் ஒரு தவறையும் காணவில்லை, ஒரு ஆவி அல்லது ஒரு தேவ தூதன் இவனுடனே பேசினது உண்டானால் நாம் தேவனுடனே சண்டையிடுவது தகாது என்று வாதாடினார்கள். அதிகமாக கலவரம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று ரோம அதிபதி பயந்து, போர் வீரர்கள் போய் அவனை அவர்கள் நடுவிலிருந்து அகற்றி கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அன்று இரவிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே, தைரியமாக இரு, நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். விடியற்காலமான போது யூதர்களில் சிலர் கூடி, தாங்கள் பவுலை கொலை செய்யும் வரைக்கும் புசிப்பதும் குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். இப்படி சபதம் பண்ணி கொண்டவர்கள் 40 பேருக்கு அதிகமாக இருந்தார்கள். அவர்கள் பிரதான ஆசாரிகளிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் போய், நாங்கள் பவுலை கொலை செய்யும் வரைக்கும் ஒன்றும் புசிப்பது இல்லை என்று உறுதியான சபதம் செய்து கொண்டோம், ஆகவே நீங்கள் ஆலோசனை சங்கத்தினரோடு கூட போய் அவனுடைய காரியத்தை மிக சரியாக விசாரிக்க விருப்பமுள்ளவர்கள் போல ரோம அதிபதிக்கு காண்பித்து, அவர் நாளைக்கு அவனை உங்களிடம் அழைத்து கொண்டு வரும்படி அவரிடத்தில் கேட்பீர்களாக, அவன் அருகில் வருகிறதற்குள்ளே நாங்கள் அவனை கொலை செய்ய ஆயத்தமாக இருப்போம் என்றார்கள். இந்த சதி திட்டத்தை பவுலினுடைய சகோதரின் மகன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு தெரிவித்தான். அப்பொழுது பவுல் 100 அதிபதிகளில் ஒருவனை அழைத்து, இந்த வாலிபனை ரோம அதிபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போம், அவனிடத்தில் இவன் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி உண்டு என்றான். அப்படியே அவன் இவனை ரோம அதிபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போய், காவலில் வைக்கப்பட்டிருக்கிற பவுல் என்னை அழைத்து உமக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டுமென்று இருக்கிற இந்த வாலிபனை உம்மிடத்திற்கு கொண்டு போகும்படி என்னை கேட்டுக்கொண்டான் என்றான். அப்பொழுது ரோம அதிபதி அவனை கையை பிடித்து தனியே அழைத்து கொண்டு போய், நீ என்னிடத்தில் சொல்ல வேண்டியது செய்தி என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், யூதர்கள் பவுலின் காரியத்தை மிக சரியாக விசாரிக்க விருப்பமுள்ளவர்கள் போல நீர் நாளைக்கு அவனை ஆலோசனை சங்கத்தினிடத்தில் கொண்டு வரும்படி உம்மை வேண்டிக் கொள்ள தீர்மானித்திருக்கிறார்கள், நீர் அவர்களுக்கு சம்மதிக்க வேண்டாம், அவர்களில் 40 பேருக்கு அதிகமானவர்கள் அவனை கொலை செய்யும் வரைக்கும் நாங்கள் உண்பதும் குடிப்பதும் இல்லை என்று சபதம் செய்து கொண்டு உம்முடைய உத்தரவுக்காக இப்பொழுது காத்துக்கொண்டு ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்றான். அப்பொழுது ரோம அதிபதி, நீ இவைகளை எனக்கு தெரிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாதே என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பிவிட்டான். பின்பு அவன் 100 அதிபதிகளில் 2 பேரை அழைத்து, செசரியா பட்டணத்திற்கு போகும்படி 200 காலாட்களையும் 70 குதிரை வீரர்களையும் 200 ஈட்டிக்காரர்களையும் இரவில் 3 மணி அளவிலே ஆயத்தம் செய்யுங்கள் என்றும், பவுலை ஏற்றி தேசாதிபதியாகிய ஃபேலிக்ஸ் இனத்திற்கு பத்திரமாக கொண்டு போகும்படிக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றும் சொன்னதுமன்றி ஒரு கடிதத்தையும் எழுதினான். அதன் விபரமாவது, கணம் பொருந்திய தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் என்பவருக்கு கிலவுதியுலிசீலியா வாழ்த்துதல் சொல்லி தெரிவிப்பது என்னவென்றால், இந்த மனிதனை யூதர்கள் பிடித்து கொலை செய்ய போகிற நேரத்தில் நான் போர் வீரர்களோடு கூட போய் இவன் ரோமர் என்று அறிந்து இவனை விடுவித்தேன். அவர்கள் இவன் மேல் சாட்டின குற்றத்தை நான் அறிய வேண்டும் என்று இவனை அவர்கள் ஆலோசனை சங்கத்திற்கு முன் கொண்டு போனேன். இவன் அவர்களுடைய வேதத்திற்கு அடுத்த காரியங்களை குறித்து குற்றம் சாட்டப்பட்டவன் என்று அறிந்ததே அல்லாமல், மரணத்திற்காவது கைது செய்வதற்காவது ஏற்ற குற்றம் இவனிடத்தில் இல்லை என்று கண்டறிந்தேன். யூதர்கள் இவனுக்கு விரோதமாக சதி யோசனை செய்கிறார்கள் என்று எனக்கு தெரிய வந்தபோது உடனே இவனை உம்மிடத்திற்கு அனுப்பினேன். குற்றம் சாட்டுகிறவர்களும் இவனுக்கு விரோதமாக சொல்லுகிற காரியங்களை உமக்கு முன்பாக வந்து சொல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டேன். சுகமாக இருப்பீராக என்றெழுதினான். போர் வீரர்கள் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே பவுலை அழைத்து கொண்டு இரவிலே அந்திபத்திரி ஊருக்கு போய் அடுத்த நாளிலே குதிரை வீரர்களை அவனுடனே கூட போகும்படி அனுப்பிவிட்டு தாங்கள் கோட்டைக்கு திரும்பினார்கள். அவர்கள் செசரியா பட்டணத்தை அடைந்து கடிதத்தை தேசாதிபதியினிடத்தில் கொடுத்து பவுலையும் அவன் முன்பாக நிறுத்தினார்கள். தேசாதிபதி அதை வாசித்து, எந்த நாட்டான் என்று கேட்டு சிலிசியா நாட்டான் என்று அறிந்தபோது உன்மேல் குற்றம் சாட்டுகிறவர்களும் வரும்போது உன் காரியத்தை திட்டமாக கேட்பேன் என்று சொல்லி ஏரோதின் அரண்மனையிலே அவனை காவல் பண்ணும்படி ஆணையிட்டான்.